நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரம். போன வாரம் நம்ம பார்த்தோம், இதே அதிகாரத்தை தான் நம்ம பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 10 வசனம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இதே அதிகாரத்தை தான் பார்த்தோம், ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்தோம். அதாவது நீங்கள் ஏன் இயேசுவை பின்பற்றுவேன்னு சொல்லி தலைப்புல பார்த்தோமா இல்லையா? நீங்கள் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தலைப்புல பார்த்தோம். ஒரு 3-4 குறிப்புகளை கொண்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நீங்கள் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் சொல்லி தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு இதே பகுதியை கொண்டு இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசமா வேறு விதத்துல கொஞ்சம் யோசி வேறு விதத்துல செய்தியை கொண்டு போகும்படியாக நம்ம இருக்கிறோம். இதே பகுதியில இந்த பகுதியில் நீங்க ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அதாவது ஆவிக்குரிய விதத்துல நம்ம சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு செய்தி, சிறப்பான ஒரு சிறப்பான அம்சம் கிடைக்கும் இங்க நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்காருன்னா ஒரு புதிய வாழ்க்கைய வச்சிருக்காரு இல்லைங்களா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்காரு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்காரு, புதிய வாழ்க்கையை வச்சிருக்காரு, புதிய வாழ்வு. ஏன்னா அவன் வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா டோட்டலா எப்படி இருக்கிறான், கடவுளுக்கு எதிராக வாழ்கிற வாழ்க்கை கொண்ட மக்களா தான் இருக்கிறான். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, கடவுளுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது, கடவுள் இல்லாத உலகமாய் போய் கொண்டிருக்கிறது. கடவுளை துச்சமா நினைக்கிறதே இல்லை, துச்சமா நினைத்து அதை நினைக்காம இப்படி கடவுள் இல்லாத பயங்கரமான துணிகரமா பாவம் மேல பாவம் பண்ணி கொண்டு இப்படி பயங்கரமாக உலகமா போய் கொண்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனித குலத்துல வாழும்படியான வாழ்க்கையில கடவுளை அறிந்து கடவுளுக்குள்ள வளரும்படியான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? புதிய வாழ்க்கை தானே. அப்ப புதிய வாழ்க்கை நீ நானும் அடையணுமா இல்லையா? நம்ம இப்படியே வரோம் போறோமா? இப்படியே வரோம் போறோம்னு போயிடக்கூடாது, போயிடணுமா? இந்த அந்த எய்த்துட்டுக்காரனை போல, இந்த பக்கத்துட்டுக்காரனை போல, இந்த அவனை போல, இவனை போல, அவன் எப்படி இருக்கிறான்? அவனை காப்பி அடிக்கிறது அவன் எப்படி இருக்குதான்? நம்ம அவனை போல இப்படி எப்போ காப்பி அடிச்சு போயிடணுமா? அவன் எப்படி இருக்கிறான் இப்ப சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறான்? கடவுள் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறானா இல்லையா? உண்மைதானே? யாரா இருக்கட்டும், கடவுள் இல்லாத வாழ்க்கை, உன் நண்பனா இருக்கட்டும், எய்த்துட்டுக்காரனா இருக்கட்டும், பக்கத்துட்டுக்காரனா இருக்கட்டும், சுற்றி இருக்கிற பேசுற மக்களா இருக்கட்டும், அனைத்து மக்களை எடுத்துக்கோ சார், யோசிச்சு பாருங்க. யார் இல்ல அவன்கிட்ட? ஆனா எல்லாம் இருக்கும் அவன்கிட்ட, எல்லாமே இருக்கும். அது எது மட்டும் இருக்காது, கடவுள் மட்டும் இருக்காரு. ஆனா மீது எல்லாமே என்னென்ன இருக்கும்? காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், வாகனம் இருக்கும், எல்லாமே இருக்கும், படிப்பு இருக்கும், பட்டம் இருக்கும், பதவி இருக்கும், வேலை கூட இருக்கும், பிரமாதமா சம்பாதிப்பான். ஆனா எங்க என்ன இருக்காது? அப்ப நம்ம அப்படியான மக்களை பார்த்து அவங்க பின்பற்றி போகிற வாழ்க்கையா? அதான் வாழ்க்கையா? ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்ல, கடவுள் இல்ல. அப்ப நீனும் நானும் அவிதமான மக்களை பார்த்து போவோம் என்றால் நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன போயிருவோம்? நம்ம ஏமாற்றப்பட்டு போயிருவோம். நம்ம தான் ஏமாற்றப்பட்ட மக்களா போயிருவோம். புரியுதுங்களா? உலகத்தை பாக்குறது, ஃப்ரெண்டை பாக்குறது, எய்த்துட்டுக்கான பக்கத்துட்டு சுற்றி இருக்க மக்களை பார்த்து பார்த்து நீ வாழ்ந்தினா யார் ஏமாந்து போயிருவ? நீ தான் ஏமாந்து பாப்பற. அப்ப அவனை பார்த்து நம்ம உருப்பட முடியுமா? அவனை பார்த்து உருப்பட முடியுமா? ஒரு நாள் உருப்படவே முடியாது. அப்ப நம்ம உருப்படணும்னா எப்படிங்க? கொஞ்சம் கொலோக்கையில பேசணும்னா, கொஞ்சம் நாட்டுப்புறத்தான பாஷையில பேசணும்னா, உருப்படணும்னா, நம்ம உருப்படணும்னா எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். கரெக்டா சொன்னீங்க, சபைக்கு, சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்து என்ன கேட்கணும்? கடவுளுடைய வார்த்தைய கேட்கணும். ஏன் கேட்கணும் கடவுளுடைய வார்த்தையை? ஏன் கேட்கணும் கடவுளுடைய வார்த்தை? ஏன் கேட்கணும் கடவுளுடைய வார்த்தையை? கேட்டாதான் என்ன அடையலாம்? புதிய சொன்ன மாதிரி புதிய வாழ்க்கைய. ஆஹா, இது நாள் வரைக்கும் நான் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ நான் இங்க வந்த பிறகுதான் தெரியுது இதோட பிரமாதமான ஒரு புதிய வாழ்க்கை இருக்குடா, நல்ல வேலை தப்பிச்சேன், ஐயோ ஐயோ இந்த உலகத்துல போய் நார்னதான் மிச்சம், ஆமா இல்ல, அப்பதான் அவனை விழிச்சுக்கிறான், அப்பதான் புரியுது அவனுக்கு, அப்பதான் ஆஹ் கண்ணு எல்லாம் வெளியுது, அப்படிதான் புரியுது இல்லைங்களா? அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்காத வரைக்கும் உலகத்தோட உலகமாய் ஒன்றிணைந்து மூடனாக, மதியீனனாக, அறியாமைங்கிற மூடத்தனத்துல புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக இல்லைங்களா? பாவத்துல விழுந்து போன மனுஷன் இல்லைங்களா? உண்மைதானே, உண்மைதானே? அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ஆகா ஆமா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஐயோ இந்த வாழ்க்கையை நான், ஐயோ நான் அடையணுமே, நான் பறி கொடுத்து என் வாழ்க்கையை பறி கொடுத்துல நிக்கிறேன், ஐயோ ஐயோ பறி கொடுத்து போய் நிக்கிறேனே, ஐயோ நான் திரும்ப பெறணுமே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆர்வம் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த ஆர்வத்தை பிடிச்சுக்கொண்டு முன்னாடி வரணுமா, வருவானா வரமாட்டானா? அப்ப எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்கும்போது அவன் வெளிப்படைகிறான். அப்ப கடவுள் வைத்திருக்கிற ஒரு புதிய வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சு கொள்றான் இல்லைங்களா? உண்மைதானே? அப்ப கடவுள் கடவுள் புதிய வாழ்க்கை ஒண்ணு வச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்றானா இல்லையா? சி, இதனால வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நாரிப்போன வாழ்க்கை, சாக்கடையான வாழ்க்கை, பக்கத்துல ஒருத்த கூட நிக்க முடியாது, துர்நாற்றம் எடுக்கும், அப்படிப்பட்ட பயங்கரமான பொல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உருப்படாது, இந்த வாழ்க்கை உருப்படாது. அப்ப நான் ஒரு புதிய வாழ்க்கை அடையன்னு சொல்லி அப்பதான் புரியுது, விழிச்சு கொள்றோம் சரிங்களா? அப்ப புதிய வாழ்க்கை அடையணும் என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த வேதத்துல பாக்குறோம். புதிய வாழ்க்கை அடையணும்னா என்ன பண்ணணும், பண்ணணுமா இல்லையா? புதிய வாழ்க்கை அடையணும் என்ன பண்ணணும்? புத்தாண்டு வந்துச்சு, ஒரு மாசம் முடிய போது, புதிய வருஷம் ஆறப்போது, புது புத்தாடையை போடணும் இல்ல புது டிரெஸ் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜவுளி கடைக்கு போகணும் இல்லைங்களா? டிரெஸ் எடுக்கணும் இல்லைங்களா? ஒரு புதுசு புதுசா புதுசா டிரெஸ் போடணும், டிரெஸ் எடுக்கணும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு செயல் செய்யணுமா இல்லையா? அப்ப புதிய ஆண்டு வரப்போகுது, புதிய ஆண்டு, புதிய ஆண்டு வரப்போதா இல்லையா? வரப்போதா இல்லையா? எத்தனை மாசம் இருக்குது புதிய ஆண்டு வரத்துக்கு? ஒரே மாசம் தான். இந்த வருஷம் ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்சது தெரியல, முடியும் தெரியல, ஓடி போச்சு பாத்தீங்களா? அடுத்த ஆண்டு வரப்போகுது, புதிய ஆண்டு, எத்தனை என்ன என்ன வருஷம்? 2023ஆ 21ஆ 22 வரப்போகுது. புதிய ஆண்டுக்குள்ள போறோம். நான் முன்ன எப்படி வாழணும் தம்பி? அதே பழைய வாழ்க்கை வாழணுமா? பழைய வருஷம் போச்சு, புதிய வருஷத்துக்குள்ள வந்தாச்சு, கால் அடி எடுத்து வச்சாச்சு, ஆனா நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம மட்டும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரிதான் இருக்கணுமா? புதிய ஆண்டுக்குள்ள போறோம். ஹலோ கேக்குறீங்களா? புதிய ஆண்டுக்குள்ள போறோம். ஒரே ஒரு மாசம் தான் இருக்குது, ஓடி போச்சு. அப்ப நம்ம என்ன ஆகணும்? நம்மளும் புதிய வாழ்க்கை அடையணும், நம்மளும் புதிய வாழ்க்கை அடையணும். அதே பழைய மனுஷன் வாழ்க்கை, அதே பழைய தன்மை, அதே பழைய சுபாவம், அதே பழைய இருதயம் தூக்கிட்டு நம்ம தூக்கு மூட்டையை தூக்கிட்டு எங்க போறோம்? என்னங்க தூக்கமா வருதா? தூக்கம்லாம் தூக்காவிலாம் துரத்தி போடுங்க, கவனமா கேளுங்க. தூக்கம் தூக்கிட்டு அதே பழைய மூட்டை, அதே பழைய சாக்கடை, அதே பழைய இருதயம், அதே பழைய சுபாவம், அதே பழைய தன்மை, அதே பழைய பேச்சு, அதே பழைய வார்த்தை. உனக்குள்ள புதிய சுபாவமே இல்ல, புதிய வாழ்க்கையே இல்ல. சும்மா அதே போட்டி போறாம, பெருமை, கசப்பு, விரோதம், கழகம், பிடிப்பு, ஒரு ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை இப்படிதான் ஏதோ தூக்கி போறோமா? ஹலோ, அதே கெட்ட வார்த்தை, அதே அசிங்கசியமான வார்த்தை, ஏட்டி போட்டி போறாம, பொய், பித்தலாட்டம். இந்த பழைய வாழ்க்கையை அடுத்த ஆண்டு புதிய ஆண்டு தூக்கிட்டு போறீங்களா? நான் கேக்குறேன், புதிய ஆண்டுக்குள்ள போறோம்னா எப்படி ஆகணும், எப்படி ஆகணும்? புதிய ஆண்டுக்கு போறோங்க, பாப்பு போறோமா இல்லையா? சார் நாளைக்கு போறோமே தெரியல, அதுக்குள்ள புதிய ஆண்டு பத்தி பேசுறீங்களா சார்? கிடைக்கல வாழ்ற வாழ்க்கை, புதிய வாழ்க்கை வாழணுமா இல்லையா? இந்த பழைய தன்மையெல்லாம் தூக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இப்ப நீ நானும் புதிய வாழ்க்கை வாழணும்னா, இந்த புதிய ஆண்டுக்குள்ள புதிய வாழ்க்கைக்குள்ள போகணும்னா, அந்த புதிய வாழ்வை அடையணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? புதிய ஆண்டு, நியூ இயர் கொண்டாட போறோம், நியூ இயர் வரப்போது சார், புத்தாண்டு வரப்போது, நியூ இயர் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ஜவுளி கடை போறோமா? வாங்குற துணிமணி இன்னைக்கு சூப்பரா போடுவார், நாளைக்கு என்ன ஆயிரும், அது கூட என்ன ஆயிரும், இன்னைக்கு பேப்பரா போடுற ட்ரெஸ் கூட என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், இன்னைக்கு போட்ட புது ட்ரெஸ் நாளைக்கு அவ்வளவுதான், பழசாயிரமா ஆயிரா. ஆனா நம்ம பழைய தன்மையுடைய வாழ்க்கை எப்படி ஆகணும், புதிதாகணும், புதிதாகணும், புரியுதுங்களா, பழைய வாழ்க்கை புதிதாகணும், அது புத்தம் புதுசு, அது புதுசாவே இருக்கும். நீ போடுற ட்ரெஸ் துணி மணி, நீ வாங்குற ஜாமான் ஜட்டு பொருள்னா ஒரு நிச்சயமா ஒரு நாள் பழசா போயிடும், தேஞ்சி போயிரும், போடுற செருப்பு மொழிகொண்டு என்ன ஆயிரும், தேஞ்சி போயிரும், பழசா போயிரும். ஆனா நீ அடையும்படியான வாழ்க்கை, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும், புதிதாகவே இருக்கும், அப்பா புதிதாகவே இருக்கும், அது எவற்றோடு ஒப்பிடப்படவே முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க, அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த புதிய வாழ்க்கை நீ அடையணுமா இல்லையா, எப்படி என்ன பண்ணணும், அதான் நீங்க நம்ம பாக்குறோம். புதிய வாழ்க்கையை அடைய இந்த தலைப்புல சிந்திக்க போறோம், ஜபத்தோடு நம்ம சிந்திப்போம். இங்க ஒரு சம்பவம் நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம், எதை பத்தி வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு சம்பவம் படிச்சோம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீடர்கள் ரெண்டு பேரை நோக்கி சீடர்கள் ரெண்டு பேரை நோக்கி ஒரு செயல், ஒரு வேலையை கொடுத்தாரு. படிச்சீங்களா, சீடர்கள் ஒரு கட்டளை கொடுத்தாரு, இயேசுவாண்டவர் சீடரை கூப்பிட்டு எதிராக இருக்க பெத்பகே பெத்தானியா கிராமத்துல என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீடர்கள் ரெண்டு பேரை நோக்கி அவருக்கு அவங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்ப இந்த சம்பவத்துல இயேசுவாண்டவர் தன்னுடைய சீடர்கள் ரெண்டு சீடர்களை கூப்பிட்டு அழைக்கிறாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, வேலையை சொல்றாரு, என்ன வேலை செஞ்ச சொன்னாரு, என்ன வேலைங்க, எதிரே கிராமத்துக்கு போய் என்ன சொன்னாரு, எதிரே கிராமத்துக்கு போய், கவனிச்சீங்களா, தூக்கம்லாம் வரலையே, எதிரே கிராமத்துக்கு போய் என்னங்க, ஆட்டுக்குட்டியா, கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள் சொன்னாரு, அதை அழுத்து கொண்டு வாருங்கள் சொன்னாரு, யாராச்சும் கேட்டா இது ஆண்டுக்கு வேண்டும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி போறாங்க, அதே மாதிரி உத்தரவு கேட்க அப்படி அதே மாதிரி வினாவுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, உடனே அவங்க அனுமதி கொடுத்துறாங்க, அவிழ்த்து கொண்டு வந்துடுறாங்க, சரிங்களா, புரியுதா, இதுதான் இத நான் ஒரு ஆவிக்குரிய விதத்துல சம்பந்தத்தோட நான் பேசலாம் இருக்கேன். முதலாவது காரியம், நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், உடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால் மூணு காரியங்க தாங்க, அவ்வளவுதான், டக்குனு போட்டு முடிச்சிடலாம், ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், பயப்படாதீங்க, மூணு காரியம் தான். நீ என்ன புதிய வாழ்க்கை அடையணும், நீ புதிய வாழ்க்கை அடையணும்னா என்ன பண்ணணும், ஆசைதானே புதிய வாழ்க்கை அடையணும், ஆசைதானே புதிய ஆண்டுக்குள்ள போறோம் இல்லைங்களா, ஆசைதானக்கா, ஆசைதான தம்பி, அந்த மனுஷனை போல இந்த மனுஷனை போல வாழ்ந்து ஆசைப்படுறிய, அவன் எப்படிப்பட்டவன், கடவுள் இல்லாத மனுஷன், துணிமா பாவம் மேல பாவம் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே அவனை பார்த்து நீ என்ன ஏமாந்து போனது மிச்சம், சச்சி நீ இங்க வந்திருக்கிற, இங்க வந்திருக்கும் போது எதை கேட்கிற, ஆண்டுடைய வார்த்தைய கேட்கிற, அப்ப ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்றான்னு கேளு, அப்ப கேட்கும் பொழுது புதிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கா சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதா இல்லையா, ஆஹா எனக்கு வேணும் சார் சொல்லி ஆர்வம் இருக்கும் என்றால் உனக்கு தான் இந்த வார்த்தை. அப்ப இந்த புதிய வாழ்க்கை அடையணும்னா அந்த பையனை போல இந்த ஃப்ரெண்டை போல நீ ஆடணும் அவசியமே இல்லை, அங்க போடா மச்சான் அங்க போடா மச்சான் அப்படின்னு போனோம்னா நான் அப்படி அனுப்பிவிட்டேன்னா புதிய வாழ்க்கை அடைய முடியுமா, ஆனா அதேதான் வெகு ஊத்தி குவார்டர் ஊத்தி ஊத்தி கொடுப்பான் இல்லைங்களா, இப்படிதான் போகுது உலகம். நான் இங்க என்ன சொல்லுது, கடவுளுடைய வார்த்தைக்கு வரணும், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, இப்ப ஒரு சம்பவம், அது மூணையும் மூணு காரியம், நீ புதிய வாழ்க்கை அடையணும்னா இந்த கழுதையை குறித்து நம்ம பேச போறோம், புதிய வாழ்க்கை அடையணும்னா அது கழுதையை குறித்து பேசுறீங்களா, கழுதையினால் என்ன சார பயன் அப்படிங்கிறீங்களா, கழுதையை பத்தான் பேச போறோம், கழுதையை பத்தான் பேச போறோம், கழுதையுடைய செயலை பத்தான் பார்க்க போறோம், இதனால என்னடா சார் இருப்பு, கழுதையை பத்தி பேச என்னதான் ஆகுதுங்கிறீங்களா, காரியம் நீ புதிய வாழ்க்கை அடையணும்னா நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த இடத்துல கழுதை என்ன இருக்குது, கழுதை என்ன அங்க, என்ன கழுதை என்ன அங்க, என்ன கழுதை என்ன இருக்குது அங்க, கழுதை என்னவா இருக்குது, முதல் காரியம், கழுதையுடைய சூழ்நிலை என்ன? கட்டி போட்டிருக்கா இல்லையா? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். இந்த கழுதையை போல கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நீயும் கூட கட்டப்பட்டவனா இருக்கிறாய். எதனால கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி கவனி எடுத்துக்கோ. நீதிமொழிகள் புஸ்தகம் 5 அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 5 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 767. நீதிமொழிகள் 5 அதிகாரம் அங்க பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். 22 நீதிமொழிகள் 5:22 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். அப்ப இங்க பாக்குறோம், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் எதனால கட்டப்பட்டிருக்கிறான்? என்ன கயிறுனாலே? மூக்கணங்கயிறுனாலயா? என்ன கயிறு? அந்த கயிறு பேர் என்ன? பாவ கயிறுனால கட்டப்பட்டிருக்கா? இங்க நம்ம யாரு பாக்குறோம்? நம்மளதான் பாக்குறோம். கடவுளுக்குள்ளாதபடி, கடவுளை அறியாதபடி, அந்த இயேசுங்கிற பாவம் மன்னிப்பை பெறாதபடி ஒவ்வொரு பாவியான மனுஷனும் எதனால கட்டப்பட்டிருக்கிறாங்க? பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருக்காங்க. ஆமா, அப்ப இந்த கழுதையை போல நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். பல்வேறு பாவத்தினாலே கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு பாவியான மனுஷன் எதுல வேதம் சொல்லுவா தெளிவா சொல்லுது? எதுல மறிச்சு போய் கிடக்கிறான்? வேதம் தெளிவா சொல்லுது, எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் சொல்லுது. ரோமர் புஸ்தகம் 3:10 எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு சொல்லுது. இப்ப இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நல்லா புரிஞ்சுக்கும், இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் எப்படி பிறக்கிறான்? பாவத்தில் என்ன பிறக்கிறான். அதனாலதான் சங்கீத புஸ்தகத்துல 51:5 சொல்லுது, என் தாய் என்னை பாவத்து கற்பந்தரித்தான் சொல்லுது. அப்ப பிறக்கிற ஒவ்வொரு மனுஷன் எதுலதான் பிறக்கிறான்? பாவத்துலதான் பிறக்கிறான். அப்ப பாவத்துலதான் மறிச்சு பிறக்கிறான். அதனாலதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுற 2 அதிகாரம் அங்க வாங்க. எபேசு சபைக்கு பவுல் எழுதுற 2 அதிகாரம் எபேசு 2 அதிகாரம் 264 புதிய ஏற்பாட்டுல எபேசு 2 அதிகாரம் அங்க பவுல் அந்த மக்களை பார்த்து பேசுறாரு, அந்த கிறிஸ்துவ மக்களை பார்த்து, ஒரு காலத்துல எப்படிப்பா இருந்தீங்கிறாரு. அப்ப இயேசுக்குள்ள வருவதற்கு முன்பதாக அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்களா இருந்த உங்களை அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அங்க பாருங்க 2 வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வணக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து, சுவாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினி பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப இந்த கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சபைக்கு எழுதுறாரு, ஒரு காலத்துல நீங்க இப்படிதான் இருந்தீங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வருவதுக்கு முன்பதாக அவன் யாரா இருக்கிறான்? பாவத்தில் விழுந்து போன பாவியா இருக்கிறான். இன்னைக்கு நீ இயேசுக்குள்ள இல்லாதபடி வாழ்வா என்றால், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதபடி இனிமா இயேசுக்குள்ள இல்லாதபடி வாழ்வா என்றால், அது யாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நீ எந்த கயிறுனால கட்டப்பட்டனா இருக்கிற? பாவ கயிறுனால கட்டப்பட்ட. ஆனா பாருங்க, பாவத்தினால அக்கிரமான மறித்து போய் கிடக்கிறான். அவனுடைய ஆத்மா பாவத்தினால அக்கிரமம் மறித்து போய் கிடக்குது. அதனாலதான் 2 வசனம் சொல்லுது, மனசு மாம்சம் விரும்பினைகளவே செய்து அவன் இஷ்டத்துக்கு போறான். துணிகரமா பாவம் மேல பாவம் பண்றான், துணிகரமா போய் பேசுறான், துணிகரமா திருடுறான், துணிகரமா விபச்சாரம் பண்றான், துணிகரமா தவறான காரியங்கள், துணிகரமா கெட்ட வார்த்தை பேசுறான். இப்படி பல்வேறு பாவத்துல விழுந்து போய் பாவ கயிறுனாலே கட்டப்பட்டவனாக, பாவத்துக்கு அடிமையானவனாக. உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீ எடுத்துக்கோ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாரு. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ யாரு? கடவுளுக்கு முன்னாடி நீ யாரா இருக்க? யாராச்சும் உன்னை பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்களா? உன்னை நல்ல செயலை பார்த்து பாராட்டலாம், ஆனா உன்னுடைய உள்ளான இருதயத்தை சுட்டி காமிக்கும்படியான இடம் எங்க?
வேதம், வேதத்தை போதிக்கிற இடம். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல நீ யாருன்னு சொல்லி அறிந்து கொள்ளாம போறதுனாலதான் நம்முடைய வாக்குல தோல்வி மேல தோல்வி. இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்கோ. இன்னைக்கு யாரா இருக்கிறீங்க? உலகம் பாக்குற பார்வையில பாப்பா என்றால் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கும்? உன்னை பாராட்டும், உன்னை பிரமாதமா பேசும், புகழாரம் சூட்டும். அது வீழ்ச்சி தான், அது நீ தான் ஏமாந்து போக. ஆனா இன்னைக்கு நீ வேதத்துக்கு பக்கமா வரும்பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது, அன்று உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? நீ யாருன்னு சொல்றாரு? நீ எப்படி இருக்கிறாரு? பாவத்துல விழுந்து போன பாவியான மனுஷன். அப்ப கடவுளுக்கு நீ யாரா இருக்கிற? நண்பனா சத்ருவா? கடவுளுக்கு நீ யாரா இருக்க? நண்பனா சத்ருவா? சத்ரு. ஆமா, வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. ரோம புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் கடவுள் தேவனுக்கு சத்ருக்குறா இருக்கையில் 3 இடத்துல சொல்லுது. அங்க பாருங்க, ரோம புஸ்தகம் 5வது அதிகாரம் 212வது பக்கம் 212வது பக்கம் 212வது பக்கம் கடவுளுக்கு வர்றதுக்கு முன்பதாக ஒரு மனுஷுடைய நிலைமை எவ்வளவு தெளிவா படம் பிடித்து காமிக்குது பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 212வது பக்கம் அங்க பாருங்களேன், 6வது வசனத்துல அவன் எப்படி இருக்கான்? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, 8வது வசனத்துல நான் பாவிகளாய் இருக்கையில், 10வது வசனத்துல நான் தேவனுக்கு சத்ருக்கையா இருக்கையில். அப்ப இதெல்லாமே, அதாவது நீதிமானாக்குறதுக்கு முன்னதாக கிறிஸ்துக்குள் வருவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய நிலைமைய பவுல் சுட்டி காமிச்சு பேசுறாரு. அப்ப எப்படி இருக்கிறான்? அவன் பாவியா இருக்கிறான், தேவனுக்கு சத்ருவா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுதா? அப்ப நீ உட்கார்ந்துருக்க, நீ பாவத்துல அக்கிரமத்துல மறித்து போய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை யாருக்கு சத்ருவா இருக்கிற? கடவுளுக்கு சத்ருவா இருக்கிற. அப்ப கடவுளுடைய சத்ருவனா இருப்பான் என்றால், அதனாலதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுறாரு, நான் கோபாக்கினி பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கோபாக்கினி பிள்ளைகளா இருக்கிறோம், கடவுளுடைய கோபத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம், கடவுளுடைய கோபம். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி உட்கார்ந்திருப்பான் என்றால், இன்னைக்கு நீ இயேசு இல்லாதபடி, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு பாவத்துல விழுந்து நீ பாவியா இருக்கிறான்னு சொல்லுவா என்றால், நீ கடவுளுக்கு விரோதியாக தேவ கோபாக்குறிய சுமந்தவனா இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாருடைய கோபத்தை வாங்கி கட்டிருக்கிற? கடவுளுடைய கோபம் உன் மேல இருக்குது. அதனாலதான் யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாங்க, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் யோவான் 3:18 யோவான் 3:18 அங்க பாருங்க, யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான், தீர்க்கப்பட மாட்டான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ, ஆனா விசுவாசியாதவனோ, இயேசுவை விசுவாசிக்காதவனோ, தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்டாயிற்று. அப்ப கடவுளுடைய கோபாக்கினை ஆக்கினியை அடைகிறவனா இருக்கான். ஏன் அவன் ஆக்கினை அடைகிறவனா இருக்கான்? யாரை ஏற்றுக்கொள்ள? யாரை ஏற்றுக்கொள்ள? தேவனுடைய ஒரே பேர் என்ன? குமாரனை ஏற்றுக்கொள்ள. அவர் தான் இயேசு ரட்சகர், அவதான் என்னுடைய பாவத்துக்கு அவங்க மறித்தவர், அவதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடிச்சு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு நீ பாவத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால், நீ எதை சுமந்து கொண்டிருக்கிற? தேவனுடைய கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிற. அதனாலதான் கடைசி வசனம் வாங்க, 36வது வசனம் அடுத்த பக்கம் இன்னொருத்தர் படிங்க, இன்னொருத்தர் படிங்க. விசுவாசமா இருக்கிறவன் அடுத்தது, சரிங்க, கவனிச்சீங்களா? நீ யார விசுவாசிக்கல? இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இயேசு ஒருவர் தான் அந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய பாவத்தை மன்னிக்க, என்னுடைய பாவத்தின் விடுதலை கொடுக்க சொல்லி, அவரை முழு இருதயத்தோடு, அவர் உதய ரட்சகர் சொல்லி அவரை விசுவாசிக்காத இன்னுமா உட்கார்ந்துருப்பா என்றால், இன்னுமா அந்த ரட்சிப்பை பெறாதபடி இன்னுமா உன் பாவத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பா என்றால், நீ எதெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற? தேவடைய கோபம் வந்து தலைமையில இருக்குதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவடைய கோபம் வந்து தலைமையில இருக்குதான். அப்ப நம்ம முடிவு எங்க எடுத்துக்கோங்க? சங்கீதம் புஸ்தகம் 9வது சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் சங்கீதம் 9வது சங்கீதம் 17வது வசனம் சங்கீதம் 9:17 இன்னொருத்தர் படிங்க, சங்கீதம் 9:17 ஹலோ, புரியுதா? எங்க முடிவு? எங்க முடிவு? எங்க துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் எங்க தள்ளப்படுவார்களாம்? நரகத்துல தள்ளப்படுவர்களா இருக்க. இப்ப நீ சொல்லு, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்குது? இந்த கழுதையை போல நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கழுதையை போல எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? இந்த கழுதையை போல கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். எந்த எதுனால கட்டப்பட்டிருக்கிறோம்? பாவ கயிறுனால கட்டப்பட்டிருக்கோம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீ ஒரு விதத்துல பாவ கயிறுனால கட்டப்பட்ட மனுஷனா இருக்கிறாயா இல்லையா? உண்மையா இல்லையா? கடவுளுக்கு நீ யாரா இருக்கிற? பாவியான மனுஷன் சொல்ல முடியுமா முடியாதா? எத்தனை பொய், எத்தனை கெட்டு பார்த்து, எத்தனை தீய எண்ணம், எத்தனை தேவையில்லாத எத்தனை காரியங்கள், போட்டி பொறாம பெரும் கசப்பு, எத்தனை அசிங்கமான காரியங்கள், பாவத்தினாலே 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 கடவுளுக்கு பிரியம் இல்லாம இன்னுமா நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயம், இன்னுமா நம்முடைய இருதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இன்னுமா இயேசுவை புறக்கணித்துக் கொண்டு இயேசு கொடுக்கிற வழியை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்னுமா நம்ம சுயம் போன போக்குல போயிட்டு இருக்கோமா இல்லையா? இன்னுமா தான் கடவுளை கேட்டுட்டு இருக்க, கடவுளுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற, ஆனாலும் இன்னுமா நீ துச்சமா நினைக்கிற, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றதில்ல, அவரை தேவையில்லைங்கிற. அப்ப யாரு பாவத்துல மறுத்து போன பாவ மனுஷனாய், பாவ கயிறினால கட்டப்பட்ட மனுஷனாக, தேவ கோபத்தை சுமந்த மனுஷனாக, அந்த கோபாக்கடைய கடைசியில முடிவு என்ன? கடைசியில முடிவு எங்க போற? நரகத்துக்கு தள்ளப்படுகிற மனுஷன். இதுதான் உன்னுடைய முடிவு. புரிஞ்சுக்கிட்ட? புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலை நீ என்ன ஆக்கப்படணும்? இப்படிப்பட்ட கட்டப்பட்டவனா இருக்கிறதா வாழ்க்கையா? இதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கையா? இதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கையா? இப்படிதான் அனுபவிச்சு இதான் பாவம். என்ன சொல்லுவாங்களே, பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, விதி வந்தா சாவு, இதுதான்பா விதி அப்படின்னு சொல்லிட்டு போறதா? இப்படியே கட்டப்பட்டவனாக, கட்டப்பட்டவனாக, பாவத்துக்கு அடிமையாட்டவனாக, அடிமையாக்கப்பட்டவனாக அப்படியே அடிமையா வாழ்றதா? இந்த கட்டப்படுதல், இந்த கட்ட, இந்த கட்டு என்ன ஆக்கப்படணும்? இந்த கட்டு என்ன ஆக்கப்படணும்? இந்த பாவ கயிறு என்ன ஆக்கப்படணும்? அவிழ்க்கப்படணும். உண்மையா இல்லையா? அடுத்ததாதான் அந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை என்ன ஆக்கப்பட்டது? அடுத்தது அவிழ்க்கப்பட வேண்டும். இரண்டாவது பகுதி என்னங்க? அவிழ்க்கப்பட வேண்டும். இப்படியே கட்டப்பட்டுதே உட்கார்ந்துருக்கணுமா? தேவையே இல்ல. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கை அடையணும்னா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கட்டப்பட்டவனா இருக்கிறேன்னு முதலாவது உன்னை உணர்ந்துக்கோ. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவ கயிறுனால கட்டப்பட்டு நடக்கிறேன், நான் அடிமை மேல, பாவத்தின் அடிமையில விழுந்து போய் கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வரணும். அந்த இருதயம் இருக்கணும். அந்த இருதயமே இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த புரிதல் இல்லாம இருந்துச்சுன்னா, நீ இதுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த உணர்வு வரணும். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவ கயிறுனால கட்டப்பட்டு நடக்கிறேன், என்னால முடியல, நான் அத முடியல. ஏன்னா உன்னால நீ அவுக்க முடியுமா? உன்னால முடியுமா? நான் எவ்வளவு செய்யற ஆசைப்படுறேன், நான் கெட்டு பார்த்து பேசக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால முடியல, சிகரெட் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால முடியல, குடிக்க கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால முடியல, அசிங்கமான காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறப்பதான் செய்யறேன். பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி செய்யறான்? தனித்தானே அவனையே அறிந்து கொள்ள, அவனையே அறியாதபடியே எதுல அடிமையா இருக்கிறான்? பாவத்தினாலே, பாவ கயிறுனாலே அடிமை, பாவ கயிறுனாலே அவனையே அவனுக்க முடியல. அவனே அவளுக்கு எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? எவ்வளவு பரிதாபம்! இப்படிதான் அடிமையா வாழணுமா? அதுல நீ என்ன ஆக்கப்படணும்? அவிழ்க்கப்படணும். அவிழ்க்கப்படணுமா இல்லையா? அதுதான் அந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை என்ன ஆச்சு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவிழ்க்கப்படவேன்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பாவ கயிறுனால கட்டப்பட்ட நீ என்ன பண்ணணும்? அவிழ்க்கப்படணும். அவிழ்க்கப்படணும். யார் ஒருவதான் வழி? இயேசு ஒருவதான் வழி. நல்லா புரிஞ்சுக்கும். இயேசுவை தவிர உன்னுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை அல்லவே அல்ல. வேற எதுவும் உன்னை விடுவிக்குமா? வேற எதுவும் உன்னை விடுவிக்குமா? வேற எந்த கடவுள் விடுவிக்குமா? உன் பாவ கயிறுனால இத்தனை வருஷம் வாழ்ந்தியே, இத்தனை வருஷமா உன் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்குது, எந்த கடவுள் உன்னை விடுவிச்சுச்சு? கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அது என்ன சொல்லுது பாருங்க, 146 யாரு விடுதலை கொடுக்கிறான்னு பார்க்கலாம். 146 சங்கீதம், 146 ஏழாம் வசனம், யார் விடுதலை கொடுக்கிறா படிங்க, சங்கீதம் 146:7 அந்த கடைசி வசனம், கடைசி வசனம் 7 கடைசி வசனம், கடைசி பகுதி, கடைசி வசனம் சொன்னேன் அவ்வளவுதாங்க. என்ன அழகா சொல்லுது? கட்டுண்டருளை யார் விடுதலை ஆக்குறா? கத்தர் விடுதலை ஆக்குறா. அப்ப வெளிவா தெளிவா சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு நீ என்ன கட்டப்பட்டு நான் பாவ கயிறுனால கட்டப்பட்டு நான் இருப்பா என்றால் யார் ஒருதான் விடுதலை கொடுக்க முடியும்? கர்த்தர். அந்த இயேசு ஒருவர் தான் விடுதலை கொடுக்க முடியும், வேறு எந்த கடவுள் விடுதலை கொடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசாயா புஸ்தகத்து வாங்க, ஏசாயா 45வது அதிகாரம். ஏசாயா 45 அடுத்த பகுதியில் சங்கீத நீதிமொழிகள், அதுக்கப்புறம் வாங்க. ஏசாயா 45வது அதிகாரம், ஏசாயா 45 852வது பக்கம், 852வது பக்கம், ஏசாயா 45 20வது வசனம், 20வது வசனம் அங்க பாருங்க. 20வது வசனம் எடுத்துட்டீங்கன்னா ஏசாயா 45 20வது வசனம், ஏசாயா 45 20 என்ன தெளிவா சொல்லுது பாருங்க. ஜாதிகள் இன்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுதுகொள்வர்கள் அறிவில்லாதவர்களா இருக்கிறார்கள். ஐயையோ, கடவுளை கும்பிடுறாங்களா ஒரு கூட்டம் மக்கள், அந்த மக்கள் என்ன என்ன கடவுளை கும்பிடுறாங்களா, என்ன என்ன சொல்லுது, ரட்சிக்க மாட்டாத தேவர்கள். ஐயையோ, அந்த கடவுள் எப்படிங்க ரட்சிப்புனா விடுதலை விடுவிக்க முடியாத கடவுளை கும்பிடுறாங்களா? ஏன் ஏன் மேற்கொண்டு வாங்க. ஏன் அதே 46வது அதிகாரம் அடுத்த அதிகாரம், 46வது அதிகாரம் 7வது வசனம், 46வது அதிகாரம் 7வது வசனம் ஒருத்தர் படிங்க. வெரி குட். அங்க படிச்சீங்களா, அதை தோளின் மேல் எடுக்கிறாங்களா, தோளின் மேல் சுமந்து போறாங்களா, அந்த கடவுளை என்ன பண்றாங்க, தோளின் மேல் சுமந்து போறாங்க, சரிங்களா? அப்புறம் அதாவது கொஞ்சம் மேல வாங்க, மேல வாங்க, பையிலிருந்து பொன்னை கொட்டி கொள்ளுகிறார்கள். அந்த பொண்ணையும் வெளியும் ஒரு கடவுளாக உண்டாக்குறான். ஆமா, அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள், சரி, அதை வணங்குறான். அப்புறம் அதை தோளில் எடுத்துட்டு போறான், சுமக்கிறான், அதோட இடத்துல வைக்கிறான், அது அப்படியே நிற்கும், அது இடத்த விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் மறுபேச்சு பேசுறது, அவனுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி விடுவிக்கிறதும் இல்லை. கவனிக்கிறீங்களா? அப்ப இப்படிப்பட்ட கடவுள் ஒரு நாள் ரட்சிப்பை கொடுக்கவே முடியாது. முக்கியமாக பாவ இக்கட்டினாலே கட்டப்பட்டவனா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் விடுவிக்கணும்னா எங்க வரணும், ஏசுட்ட வந்தாதான் வழி. 4:12 அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் 165வது பக்கம், அப்போஸ்தலர் 4:12 படிங்க. இன்னொருத்தர் படிங்க, வேற ஒருத்தர் படிங்க, படிங்கக்கா. அவராலே அன்றி இல்லை, எவ்வளவு அழகா சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே, நாமம்னா இயேசுங்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கவனிச்சீங்களா? நீ நானும் ரட்சிக்கப்பட அவருடைய நாமமாக இயேசுங்கிற தவிர வேற யாரும் கட்டளையிடப்படவே இல்லை. புரியுதா? அப்ப அந்த பாவ கயிறு கட்ட விழுக்கப்படணுமா? நீ எந்த பாவத்தினாலே அடிமைத்தனத்தில் இருக்கிறாயோ, எந்த பாவ கயிறினாலே கட்டப்பட்டவனா இருக்கிறாயோ, உன்னை நீ விடுவித்துக் கொள்ள முடியாதபடி எவராலும் விடுவித்துக் கொள்ள முடியாது, பயங்கரமா அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ உன்னுடைய பாவ கயிறு அவிழ்க்கப்படணுமா? அப்ப அவிழ்க்கப்படணும்னா யாரு நோக்கி வரணும்? இயேசு நோக்கி பாரு. அதனாலதான் ஏசாயா 45வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 45, ஏசாயா புத்தகம் படிச்சோமா இல்லையா? 22வது வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன், 852வது பக்கம் நம்ம படிச்சோம் இல்ல, 852வது பக்கம், ஏசாயா 45 22வது வசனம் என்ன சொல்லுது? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? ஒருத்தர் படிங்களேன், இன்னொருத்தர் படிங்களேன், ஏசாயா 45:22 852வது பக்கம், போதுங்க. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. அப்ப ரட்சிப்பு யார்கிட்டதான் உண்டு? நீனு நானும் கட்டுவிழிக்கப்படணும்னா, நீ விடுவிக்கப்படணும்னா விடுதலை எங்க? யார் ஒருவர் தான், இயேசு ஒருவரை. ஏன் உன்னை நீனு உன்னை என்னை விடுவிக்க வேறு யாராலும் முடியாது, ஏனென்றா அந்த இயேசு ஒருவர் தான். நீனு நானும் மறிக்க வேண்டிய இடத்துல யார் வந்து மறிச்சா? அவர் மூலமா தான் மீட்பு, அவர் மூலமா தான் மீட்பு. ஏன்னா அவன் மீட்கப்படணும், விடுவிக்கப்படணும். மீட்கப்படணும்னா மீட்கப்படணும் என்ன அர்த்தம்? அந்த நாட்கள் மீட்பு என்ற ரேன்சம் என்ற பதில் அந்த பதம் உபயோகப்படுத்தப்படுவாங்க. அதாவது அடிமையா இருக்கிற மனுஷனை ஏதோ ஒரு பொருளை கொடுத்து மீட்பாங்கவான். அடிமையா இருக்கிற மனுஷனை ஒரு பொருளையோ பணத்தையோ பெரு தொகையை கொடுத்து அந்த அடிமையா இருக்க அடிமைகளை விலைக்கு வாங்குவாங்களாம். அதான் ரேன்சம். அப்ப அவரே மீட்கும்படியாக வந்தார். யார் யாரே மீட்பாக வந்தாரு? இன்னைக்கு யார் மீட்பாக வந்தாரு? ஒன்னையனையும் பாவ கயிறுனாலே அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒன்னையனையும் விடுவிக்க யார் மீட்கும்படியா வந்தாரு? இயேசு. அவரே மீட்பராக, அவரே மீட்ப. அதனாலதான் பாவம் மன்னிப்பாக மீட்பு அவருக்குள் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுது கொலோசே அப்படி எழுதுறாரு. பாவ மன்னிப்பாக மீட்பு. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு ரத்தத்தினால். அதனாலதான் பொன்னினாலும் வெண்ணினாலும் இல்ல, மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் பேதுரு எழுதுறாரு. அப்ப எதனாலும் மீட்கப்பட முடியாது. அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அந்த பாவிய, பாவ கயிறுனால கட்டப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்தில் விழுந்து போயிருக்கிற அந்த பாவிய அவர் அவிழ்க்கிறாரு, மீட்கிறாரு. யார கொடுத்து? தன்னையே கொடுத்து, ஜீவ பலியாக தன்னையே கொடுத்து அந்த பாவிய மீட்கிறார். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில மீட்கப்படணும்னா, அப்ப உனக்காக, உனக்கு பதிலாக நீ மறிக்க வேண்டிய இடத்துல வந்த இயேசுவை நோக்கி பார்க்கறதவரு வேற வழியே இல்ல. நீ விடுவிக்கப்படும்னா யார் ஒருவர் வரணும்? இயேசு உருவதான். இயேசு உருவதான் வழி. அப்ப அவரை நோக்கி பாரு. அவர் உருவதான் வழி. அவர் உருவதான் வழி. அவர் உருவதான் வழி. அவரு தவிர வேறு வழியே இல்ல. பூமி எனையெங்கும் உள்ளே எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கணும்னு சொல்றாரு? இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாரு. அப்பொழுது, அப்பொழுது ரட்சிக்கப்படுது. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படணும்னா உன்னுடைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கை அடையணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோ இந்த கேள்வி, அதான் புதிய, அதான் தலைப்பு. புதிய வாழ்க்கை அடையணும்னா முதலாவது நான் பாவக்காரன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பாவி சொல்லி உணரு. அந்த உணர்வு இருந்தாதான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அப்ப உணர்ந்து, ஐயோ என்னுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்படணும், இந்த பாவக்காரியில் அவிழ்க்கப்படணும், இதே அடிமைத்தனத்தை வாழ்ந்தது போதும், சாக்கடையா நாரி போனது போதும் சொல்லி அந்த இருதயத்தோடு பாரத்தோடு அந்த அவிழ்ப்பு, அந்த கட்ட விழிப்பு யாரால் மாத்திரதான் முடியும்? இயேசு உருவதான் முடியும் சொல்லி அவரை நோக்கி பாரு. ஏனென்றா அவர் உருவதான் உனக்காக, எனக்காக வந்து மறிக்கிறாரு. நீ நானும் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிக்கிறாரு. உனக்கும் எனக்கும் விடுதலை யார் மூலமா? மாத்திரம்தான் இயேசு உருவதான். அப்ப அவரை நோக்கி பார்க்கும்போது நீ விடுவிக்கப்படுகிறாய். அவர் உனக்காக வந்து மறிக்கிறாரு. யார் விடுவிக்கப்படுறா? நீ. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க என்ன பார்க்க போறாங்க? அவங்க விடுவிக்கப்படுறாங்க, அவங்க விடுதலையாக்கப்படுறாங்க. யார் மறிக்கிறா? நீ தான் தேவ கோபத்தை சுமந்து கொண்டிருந்த, உண்மையா இல்லையா? நீ தான் தேவனுடைய சாபத்தை சுமந்துட்டு இருக்க. நீ தான் தேவ கோபமா இல்லையா? நீ தான் ஆக்கிரமிக்கப்பட்டவனாயிருக்க, தேவ கோபத்தை சுமந்துட்டு இருந்த. ஆனா என்னைக்கு இயேசு நோக்கி பார்த்தாயோ, என்னைக்கு என்னுடைய பாவம் மன்னிப்பு இயேசு உருவதான் வழி சொல்லி அவரை நோக்கி விசுவாசித்தாயோ, அந்த இயேசு ஆண்டு நோக்கி பார்த்த அந்த சன பொழுதுல அவர் அந்த சாபத்தை, ஓமேலுக்கிற சாபத்தை, ஓமேலுக்கிற கோபத்தை அவர் சுமக்கிறார். அந்த கோபம் தான் சிலுவை மரணம். அந்த சிலுவை கொடிய மரணம். அந்த கோபம் பயங்கரமான கொடிய மரணத்தை நீ மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிக்கிறார். அப்ப யார் விடுவிக்கப்படுறா? யார் விடுவிக்கப்படுறா? யார் விடுவிக்கப்படுறா? நீ விடுவிக்கப்படுற. யார் வந்து உனக்காக பதிலாக தண்டனையை சுமக்கிறா? நியாயப்படி யார் தண்டிக்கப்படணுங்க? நான். நீ தான் இந்த பாவி, படுபாதாள பாவி. நான் தான் தண்டிக்கப்படணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? நரகத்துல தள்ளப்படுவார்கள், நரகத்துக்கு போக வேண்டிய நான். ஆனா யாரு அந்த கோபாக்கு நீ அந்த தேவ கோபத்தை சுமந்தா? அப்ப அவரை நோக்கி பார்த்தாத ஒழிய வேற எந்த இடத்துல விடுதலை பண்ணவே, உனக்கு எனக்கும் எந்த விடுதலை எங்க எந்த வழியிலும் பண்ணவே முடியாது, எங்கேயும் பார்க்கவே முடியாது. இயேசு உருவதான் வழி. புரியுதுங்களா? அப்ப புதிய வாழ்க்கை அடையணும்னா இயேசுவை நோக்கி பாரு. அடுத்ததாக கடைசியா பார்த்து முடிக்க போறோம், டைம் ஆச்சு. கடைசியா பார்த்து முடிக்க போறோம், கடைசியா பார்த்து முடிக்க போறோம். சரிங்க, அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, அந்த கழுதை கட்ட வெளுக்கப்பட்டது. அடுத்ததாக ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன், தொண்டை வலிக்குது, நீங்களே சொல்லுங்களேன். அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது, அந்த கழுதை கட்ட விழுக்கப்பட்டது, அப்புறம் அவ்வளவுதாங்க. புதிய வாழ்க்கை வாழ்ந்தா முதலாவது கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருந்தது, கட்டவிழ்க்கப்பட வேண்டும். மூன்றாவதாக அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அந்த கழுதை அழுத்து கொண்டு வந்தாங்களா இல்லையா? யார் பயன்படுத்தினா? கவனிச்சீங்களா? யார் பயன்படுத்தினா? யார் பயன்படுத்தின கழுதை யார் பயன்படுத்தினா? யார் பயன்படுத்தினா தம்பி? கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சிங்களா இல்லையா? இத்தனைக்கும் அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? போன வரமே பார்த்தோமா இல்லையா? அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா இருந்துச்சு? காட்டு மிராண்டித்தனம், பழக்கம் இல்லாத கழுதை. ஏறி உட்கார முடியுமா? போன வாரம் பார்த்தோம் அந்த கழுதை, அதிலே வசனம் போட்டுருச்சா இல்லையா? ரெண்டாம் வசனம் போட்டுருச்சு, ஒருவரும் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இல்லாத கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீங்க. அப்ப ஒருவரும் ஒரு காலம் ஏறி இல்லாத கழுதை படிச்சோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பழக்கம் இல்ல. காட்டுலதான் பழக்கம் இல்லாத கழுதை இருக்கும். வீட்டுல இருந்துச்சு இருக்குமா? அப்ப ஏறி போய் உட்கார முடியுமா? உட்கார முடியுமா? குதிரையே ஏறி போய் உட்காருவியா பழக்கம் இல்லாத குதிரை மேல? என்ன பண்ணும்? உதைக்குமா இல்லையா? அப்படிதாங்க, நீனு அப்படிதான் இருக்கும். காட்டு மிராண்டித்தனமாக சின்ன பின்னமாக்கப்பட்டு நாரி போய் கிடந்தோம். கவனிச்சிங்களா? அப்படிப்பட்ட கழுதைய ஆண்டவர் கூட்டு வர்றாரு. அப்பா, நினைச்சு பாத்தீங்களா? He is a creator. அவர்தான் சிருஷ்டிகர். அப்படிப்பட்ட கழுதையை கூட்டு வந்து அவர் ஏறி உட்கார்றார்னா அந்த கழுதை என்ன பண்ணுச்சு? அடங்கிச்சு, ஏறி உதச்சு ஏதாவது போட்டிருக்கா? கீழ் படிஞ்சிச்சு. அவர் பயன்படுத்தினார். அவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக புதிய வாழ்க்கை. நீ வாழணும்னா, புதிய வாழ்க்கை அடையணும்னா, உன்னுடைய பாவ கயிறு, பாவ கயிறுனால கட்டப்பட்டிருக்கும் முதலாவது உணரு. இரண்டாவது, அந்த பாவ கயிறு கட்டவிழ்க்கப்படணும். மூணாவது, கட்டவிழ்க்கப்பட்ட அந்த வாழ்க்கை யாரால் பயன்படுத்தப்படணும்? அடையப்பா. இட்ஸ் டு பி ரூல்ட். யார் ஆட்சி செய்யணும்? யார் உன் வாழ்க்கையில் ஆட்சி செய்யணும்? இயேசுவானவர் ஆட்சி செய்யணும். அதுதான் புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நீ ஆராய்ஞ்சுப்பா, இன்னைக்கு உன் வாழ்க்கை யார் ஆட்சி செய்யறா? இன்னைக்கு உன் வாழ்க்கை யார் ஆட்சி செய்யறா? ஆண்டவருக்கு புதிய வாழ்க்கை வாழ்னேதான். நம்ம கேள்வி கேட்டோமா இல்லையா? புதிய வாழ்க்கை அடையணும்னு சொல்லி, புதிய வாழ்க்கை அடையணுமான்னு கேள்வி கேட்டோமா இல்லையா? அப்ப அடையணும்னா, உங்க பாவ கயிறுனால கட்டப்பட்ட மனுஷனாக நீ கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டவிழ்க்கப்பட்ட நீ உன் வாழ்க்கை யார் ஆட்சி செய்யணும்? யார் பயன்படுத்தணும்? இயேசு ஆண்டவர் பயன்படுத்தணும். பார்த்தோமா இல்லையா? அந்த கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை யார் பயன்படுத்தினா? எவராலும் பயன்படுத்தப்பட முடியாததா இருந்துச்சுங்க. உண்மையா இல்லையா? எவராலும் பயன்படுத்தப்பட முடியாதா இருந்துச்சு? ஆமா, அப்படிப்பட்ட ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதையா இருந்துச்சு. இன்னைக்கு ஒண்ணு, நீங்க உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை அப்படித்தானங்க? யாராலும் இல்ல, பிரயோஜனம் உள்ள மனுஷனா இருக்கிற ஐயா செஞ்சு பாரு. உனக்கு உபயோகரமான மனுஷனா இருக்கிற ஐயா? யாருக்கு நீ உபயோகரமா இருக்க நீ சொல்லு. யாருக்கு நீ உபயோகரமா இருக்க? யாருக்கு நீ உபயோகரமா இருக்கிற? ஆண்டருக்கு உபயோகரமா இருக்கிறையா? ஒருவரால் ஒரு காலம் ஏறிடாத கழுதையை போலதான் உட்கார்ந்துருந்தோம். உபயோகம் இல்லாதபடி, கடவுளுக்கு உபயோகம் இல்லாதபடி, பிசாசுக்கு உபயோகம். ஆமா, நீ உலகத்துக்கு பின்னாடி போனா நீ யாருக்கு உபயோகமா இருக்க? நீ பாவ இச்சைகள் பின்னாடி போனா யாருக்கு உபயோகரமா இருக்க? இன்னும் அசிங்கமான படங்களை பார்த்துக் கொண்டிருப்பான் என்றால், இன்னும் கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருப்பான் என்ன, பொய் பித்தலாட்டமும் இன்னும் துர்க்கம் துர்மாக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பான். யாருக்கு நீ உபாயரமா இருக்க? இன்னுமா பொண்ணும் பொருளும் மேல ஆசை வைத்துக் கொண்டு இன்னுமா உலகத்தை பற்றி பிடித்துக் கொண்டு போவா என்றால், யாருக்கு நீ உபாயரமா இருக்க? விசாசுக்கு உபாயரமா இருக்க. அது என்னத்த குறிப்பிடும்? அதான் புதிய வாழ்க்கை. அவனை போல, இவனை போல, பெய்துட்டுக்காரன் பக்கத்து இருக்காரன் அவன் அப்படித்தான போறான். உலகம் உலகம் உலகம், பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்துன்னு பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப யாரு அவன் அடிமையா இருக்கான்? யாரு பின்னாடி போறான்? யாருக்கு உபயோகரமா இருக்கான்? பிசாசுக்கு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு யாருக்கு நீ உபயோகரமா இருக்க பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த கழுதை கட்ட விழுக்கப்பட்டுச்சோ, யாருக்கு பயன்படுத்தப்படுச்சு? ஒரு கிறிஸ்தவன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எடுத்துக்கோங்க, ரெண்டு தீமோத்திய புஸ்தகம், ரெண்டு தீமோத்திய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம், ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம், ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் 21வது வசனம், ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் 21வது வசனம்,
292 பக்கம், பின்னாடி புதிய ஏற்பாட்டுல 292 பக்கம். ஒரு கிறிஸ்தவனுடைய நோக்கம், ஒரு புதிய வாழ்க்கை பெற்றவனுடைய நோக்கம், அவனுடைய வாஞ்ச, அவனுடைய நோக்கம் என்ன? அங்க பாருங்க, இவைகளை ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, ஒருவன் இவைகளை விட்டு அப்படின்னா அந்த பாவத்தையும் எல்லாத்தையும் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், முதலாவது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இவன் தான் ஒரு இயேசு அறிந்த மனுஷன், இயேசுக்குள்ள வந்த மனுஷன், புதிய வாழ்க்கை பெற்ற மனுஷன், எஜமானுக்கு உபயோகமான மனுஷனா இருப்பான். பரிசுத்தமாக்கப்பட்டதும், எசமானுக்கு உபயமானதும், எந்த நற்கிரியை ஆயத்தமாக்கப்பட்டதுமான, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். நீ எப்படி வாழ்றியா? நீ எந்த எஜமானுக்கு கீழ அடிமையா இருக்க? பிசாஸ் என்ற எஜமானுக்கு பிள்ளையா இருக்கிறாயா? இயேசு என்ற எஜமானுக்கு கீழ அடிமையா இருக்கியா? ஆராய்ஞ்சு பாரு, யார் உன்னை பயன்படுத்திட்டு இருக்கா? ஆராய்ஞ்சு பாரு, இன்னைக்கு நீ ஆராய்ஞ்சு பாரு, இன்னைக்கு நீ பதில் சொல்லு, உன் மனசாட்சியை சொல்லிட்டு பேசு, இன்னைக்கு நீ உன் இருதயத்தை பார்த்து சொல்லு, யார் என்ற எந்த எஜமானுக்கு அடிமையா வாழ்ற? சிந்திச்சு பாரு, கடவுள் ஒன்று பேசுகிறார், நீ பதில் சொல்லி ஆகணும், தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை ஆராய்ஞ்சு பாரு, யாருக்கு நீ பயன்படுத்தப்படுகிறாய்? ஒரு கிறிஸ்தவன், புதிய வாழ்க்கை பெற்றவனுடைய பேச்சு பாத்தீங்களா, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும். ஐயோ, ஒரு காலத்துல பழைய வாழ்க்கை, நாரி போன வாழ்க்கை, சாக்கடை, ஐயோ பாவ சேர்த்துல ஊறி போய் ஊழி போய் ஊறி போய் அடிமையா பாவத்தினால கட்டப்பட்டு நான் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, சின்ன பின்னமாக்கப்பட்டு ஐயோ அனுமசீலமாய் வழிந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை, இன்னைக்கு இயேசுனால் கட்டவிழ்க்கப்பட்டவனாக, அடையப்பா இயேசுனால் பயன்படுத்தப்பட்டவனாக, அடையப்பா இயேசு சுவாமி பயன்படுத்தப்பட்டவனாக, இயேசு சுவாமி ஆட்சி செய்கிறவனாக, இயேசு அவனுக்கு எஜமானனாக, பார்த்தோமா இல்லையா? பரிசுத்தமாக்கப்பட்டதும், எசமானுக்கு உபயோகரமானதும், எந்த நற்கிரியை ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரவனா இருக்கிறான். கணத்துக்குரிய பாத்திரவனா நீ இருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்க, நீ உன்னை பார்த்தா கேட்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்க சொல்லிருக்க, நீ எப்படி இருக்க? எசமானுக்கு உபயோகமானதா இருக்கிறாயா? இதாங்க கமிட்மெண்ட். கணத்துக்குரிய பாத்திரவனா இருக்கிறாயா? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறாயா? விசுவாசியா சொல்ற நீ உனையும் தான் கேட்கிறேன். எசமானுக்கு உபயோகமானதாய், எசமானை பிரியப்படுத்தவனாக, எசமானுக்கு உகந்தவனாக, கணத்துக்குரிய பாத்திரவனாய் வாழ்றாய். இதுதான் புதிய வாழ்க்கைங்க, இதுதான் புதிய வாழ்க்கைங்க. இப்படிப்பட்ட புதிய வாழ்க்கை அடைஞ்ச வாழ்க்கை தான் அடையப்பா இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு நீ உன்னை பார்த்துப்பா, அடைஞ்சுப்பா. ஆகவே புதிய வாழ்க்கை அடையணும்னா பாவ கையில் நான் கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி உணரு. ரெண்டாவது, அந்த பாவ கயிறு கட்டப்பட்டிருக்க, பாவ கயிறு அவிழ்க்கப்படணும், யாரும் ஒருத்தான் அவிழ்க்கப்படணும், இயேசு தவிர வேறு வழி இல்லை. அப்ப அவிழ்க்கப்பட்ட வாழ்க்கையில யார் பயன்படுத்தப்படணும்? இயேசு பயன்படுத்தப்படும். அங்க பாருங்களேன், அங்க ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அமேசிங் ஸ்டேட்மெண்ட், ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். அந்த பகுதியில் ஒரே ஒரு சின்ன குறிப்பு பாருங்களேன், அங்க பாருங்களேன், அங்க பாருங்களேன், மார்க் புஸ்தகம் 16 அப்பா இது யா, இது நினைச்சே பார்க்க முடியாதுங்க. மார்க் புஸ்தகம் 11 ஏனி 3 மார்க் புஸ்தகம் 11 படிங்க. ஒரே ஒரு குறிப்பு, ஒரே ஒரு குறிப்பு கவனிச்சீங்களா? அந்த இடத்துல ஒரு குறிப்பு கவனிச்சீங்களா? அந்த கழுதை கண்டுபிடிங்களே, அது 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 என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் இதை செய்யறீங்க கேட்டால், ஏன் இதை செய்யறீங்க கேட்டால் சொல்லுங்க. ஆண்டருக்கு வேண்டும், வார்த்தை கவனிச்சீங்களா? வார்த்தை கவனிச்சீங்களா? ஆண்டருக்கு வேண்டும். அது யாருக்கு வேணுங்க? நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், ஆண்டருக்கு தேவையானது என்னங்க? ஆண்டருக்கு தேவைப்படுற காரியம் என்னங்க இருக்குது? அவர் கடவுள், அண்ட சராசி வானத்தையும் பூமி சகலத்தையும் ஆளுகிற சர்வமண்டலம் உள்ள கடவுளுங்க, அவருக்கு எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. ஆண்டருக்கு வேண்டியது என்னங்க வேணும், என்னங்க தேவைப்படணும்? ஹலோ, புரியுதா? சங்கீதம் 50 சங்கீதம் வாங்க, சங்கீதம் 50 சங்கீதம், சங்கீதம் 50, சங்கீதம் 50. ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க. நீ நானும் அவசியமே இல்லைங்க, அவர் உன்னைக்கும் உன்னுடைய உதவி எல்லாம் தேவையே இல்லைங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 50 9 உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் வாங்கிக் கொள்வதில்லை. அவர் வாங்கிக் கொள்ள மாட்டாரு.
சகல காட்டு ஜீவங்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகள் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்ன சொல்லுது, என்னுடையவைகள் சொல்லுது. சகலம் அவருடையதா இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருங்க, இங்க என்ன சொல்றாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றாரு, அது ஆண்டவருக்கு அட்டையப்பா எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம், ஆண்டவர் வேண்டுங்கிறாருங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய வாங்கல, ஆண்டவருக்கு வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டுமாய நீ வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முழுமையை ஒப்பு கொடு, உன்னையே அர்ப்பணி, உன்னையே தாழ்த்து. ஆண்டவர் பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லையா, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் பாத்திரவன். அவருக்கு வேண்டும் நான், அவருக்கு வேணுங்கிறாருங்க அட்டையப்பா, அவருக்கு வேணுங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாத்தீங்களா. ஒன்னதான் ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு வேணுங்கிறாரு, ஒன்னதான் சொல்றாரு அவருக்கு வேணுங்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், யாருக்கோ நம்முடைய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு இருக்கோம், உண்மைதானே, பொல்லாத பாவத்துக்கு நம்ம பறி கொடுத்துட்டு இருக்கோம், உண்மைதானே, பாவ இச்சைகளுக்கு நம்ம பறி கொடுத்துருக்கோம், உண்மைதானே, உலகத்துக்கும் பிசாசுக்கும் நம்ம வாழ்க்கையை பறி கொடுத்து நாரி போய் கிடக்கிறோம், உண்மைதானே. ஆனா இன்னைக்கு ஆண்டர் என்ன சொல்ற உடனே பார்த்து எனக்கு வேணுங்கிறாருங்க, ஒன்னதான் பார்த்து ஆண்டர் வேண்டுங்கிறாரு, வேண்டுங்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற, தூரமா தூக்கி போட்டு இயேசுவை தூக்கி போட்டு எனக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடி போறார். இவ்வளவு பேருதான் பாத்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம், ஆண்டருடைய அழைப்பு, ஆண்டருடைய அழைப்பு சத்தத்தை கேட்டு விற்பனை ஒப்பு போடு, அர்ப்பணி, ஆண்டருக்கு வேண்டுங்கிறாரு. ஆண்டருக்கு வேண்டுமாயிருக்கு சொல்லும் பொழுது அவருக்குரிய பாத்திரமான நீ வாழணுமா இல்லையா, இன்னுமா நீ பிசாசுக்கும் உலகத்துக்கும் உலக இச்சைகளுக்கும் நீ உபகாரமா வாழ்ந்து, என்ன நான் கேட்கிறேன், என்னத்தை கண்ட, என்னத்தை வாழ்ந்த, என்னத்தை கண்ட நான் கேட்கிறேன், அவனை பிரியப்படுத்துது, மனுஷனை பிரியப்படுத்துது, அந்த உலக மனுஷனை, அந்த சொந்த பந்தத்தை, மாமா மச்சான, இந்த அக்கா தங்கச்சிய, இது அந்த அந்த மக்களை, இந்த ஈத்துட்டுக்காரன் பக்கத்துட்டுக்காரன், அவனை பிரியப்படுத்தி வாழ்ந்த என்னத்தை கண்ட சொல்லு, உலகத்தை வாழ்ந்து உலகத்தினாடி அடிமையா வாழ்ந்து பாவிச்சுக்கு படி அடிமையா வாழ்ந்து அவனுக்கு உபயமா என்னத்தை கண்ட சொல்லு. இயேசுக்கு வாழ்ந்து இயேசுக்கு அர்ப்பணித்து வாழும்பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், அவன் எசமானுக்கு உபயகரமானதாய், எந்த நெருக்கட்சியும் ஆயத்தமாக்க கனத்துக்குரிய பாத்திரம், கனத்துக்குரியவனா வாழ்றான். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு பத்தியா, இன்னைக்கு நீ உன்னுடைய வாக்குல எவ்வளவு பெரிய பாவகையினால கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை விடுவிக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. நேற்று நேரத்துல என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒருத்தர் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு, பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம். அவருடைய ஊர்ல ஒரு வாலிப தம்பி, கிட்டத்தட்ட 25 வயசு நிரம்பிய வாலிப தம்பி, அவர் போட்டோட நான் காமிக்கிறேன், முடிஞ்ச பிறகு காமிக்கிறேன், அவர் போட்டோட போட்டிருக்காரு. அந்த வாலிப தம்பி தன்னுடைய காரியத்தை பயந்து இருக்காரு, என்ன தெரியுமா அவர் சொல்றாரு, அந்த வாலிப தம்பி எதுக்கு அடிமை ஆகந்தாயமா, எங்க யூஎஸ் இல்ல அமெரிக்கால மிச்சிகன் என்ற மாகாணத்துல 25 நிரம்பிய வாலிப தம்பி அவர் சொல்றாரு. நேற்று நேரத்தில் பார்த்தேன், நான் ஏன் இதை சொல்றேன்னா, இவ்வளவு பயங்கரமான பாவு கயிறுனால அந்த வாலிபன் கட்டப்பட்டிருந்தான், நினைச்சே பார்க்க முடியாது, பயங்கரமான பாவு கயிறுனால கட்டப்பட்டிருந்தேன். ஆண்டர் என்னை விடுவித்தார்ந்தோ அவர் ட்விட்டர்ல அந்த படத்தோடு போட்டிருக்காரு. லாஸ்ட் சண்டே போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானஸ்தானம் பெற்றேன், நான் இயேசுக்குள்ள வந்துவிட்டேன், இயேசு சாமி என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் இன்னைக்கு நீ விடுதலை பெற்ற புதிய மனுஷனா வாழ்றேன்னு சொல்லி சாட்சி பார்க்கிற ஒரு அருமையான போட்டோட ட்விட்டர்ல பகிர்ந்து கொள்றான். என்ன தெளிவ பேசுறாரு, என்ன தெரியுமா அந்த வாலிபர் தம்பி எதுக்கு தெரியுமா, அடிமையாதானா, எங்கேயும் வந்துருச்சு, பயங்கரமா வந்துருச்சு, அங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், அங்கெல்லாம் அதிகமாக அடிமைத்தனத்துல விழுந்து போன பாவ விஷயத்துக்கு தெரியுமா, வாலிப பசங்க, அதுவும் வாலிப பசங்க என்ன தெரியுமா, எதை தெரியுமா விழுந்து போனாங்க, அந்த தம்பி அதெல்லாம் விழுந்து போய் கிடந்தாப்ல, அவனே சொல்றாப்ல, பாவ பாவ பாவம் பாவம் என்ன தெரியுமா, பாவம் குடி, பாவம் ட்ரக்ஸ், அது ஒண்ணு போதை பொருளுக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க நிறைய பேர், அதோட பயங்கரமான அடிக்ஷன் என்ன தெரியுமா, இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க அதுல அடிமையா இருக்கிறாங்க. எதுல தெரியுமா, இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு, இன்னைக்கு இன்டர்நெட் கையில வந்துருச்சு, ஆண்ட்ராய்ட் போன் கையில வந்துருச்சு, அசிங்கமான படங்களை பாக்குறாங்க, நிர்வாண படங்களை பாக்குறாங்க, அது பேர் போர்னோகிராபிங்கிறாங்க, அது பேரு போர்னோகிராபி, போர்னோகிராபிக்கு அடிமையா இருக்கிறாங்க, நிர்வாணமான படங்களை பார்த்து 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 அதிலே ஊறி போய் சிந்தையெல்லாம் அதிலே மனசு சிந்தெல்லாம் வர வச்சு அசிங்கமான வாழ்க்கை. அந்த தம்பி, அந்த தம்பி இதோ அந்த தம்பி தான், அந்த தம்பி படத்தோட போட்டிருக்காப்ல, இந்த தம்பி தான், அந்த பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, இந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு, சாட்சி சொல்றாப்ல, இந்த தம்பி தான் சொல்றாப்ல, சொல்றாப்ல என்ன சொல்ற, திஸ் பாஸ்ட் சண்டே ஐ வாஸ் பேப்டைஸ்ட், இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஞானஸ்தானம் பெற்றேன், I got to tell my story, how God, என்னுடைய ஸ்டோரியை சொல்லணும். அந்த கடவுளை எவ்வளவா இந்த பாவத்தினாலே அடிமைப்பட்டது, என்னை இழுத்துக்கொண்டார், என்னை விடுவித்தார், பயங்கரமான இருள வாழ்ந்து கொண்டேன். Through extreme, I'm sorry, through extreme porn addiction, pornography. Pavan, asingamana, nirvanamana, kachikale paathu, adimaipattirundhen. Asingamana, paavakaarigale. Extreme porn addiction through following college crowd, pasangaloda oorthittittu, through negative self-image, thavarana kaarigalam pinpinpachi poikondu, avlo adimaiya irundhen enna, aandavar udaichaan solittu, bayangaramana periya saatchi pagirraapla. கடைசியா தான் சொல்லி முடிக்கிறாப்ல அந்த 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 தம்பி, அவருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் விடுவிக்க முடியாது இல்ல, ஆண்டவர் விடுவிச்சார். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில விடுவிக்கிற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சாட்சி போடுறாப்ல. இயேசு ஒருவர் தான் விடுவிக்க முடியும் சொல்லி சாட்சி போடுறாப்ல. அவை கடவுள் விடுவிக்க முடியாது எதுவுமே இல்லை. இன்னைக்கு எந்த பாவத்துல நீ அடிமையா இருக்கிறாயோ, எந்த பாவ கையினால் அடிமைப்பட்டவனா இருக்கிறோ, உன்னை நீ அவிழ்த்து கொள்ள முடியாதபடி இங்க யார் அவிழ்த்தா? யார் பயன்படுத்தப்பட்டா? இயேசு ஆண்டவர். இன்னைக்கு நீ உன்னுடைய பாவக்காரினாலே கட்டப்பட்டவனா இருக்கிறாயா? உன்னை அவிழ்க்கணும்னா யார் வருவதான் முடியும்? அந்த இயேசுவை நோக்கி பார். பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆகவே இயேசுவை நோக்கி பார், அப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டு யாருக்கு நீ பாத்திரவனாய், யாருக்கு உபயோகரமாய், யார் பயன்படுத்தப்படுறவனாய் வாழ்வாய்? இயேசு பயன்படுத்தப்படுவனாய். ஆமாங்க, அநேக சாட்சி சொல்றாங்க. எத்தனையோ பாவத்தில் அடிமையா இருந்த எத்தனையோ வாலிபர் தம்பி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றப்பட்டாங்க. ஏன் இந்த பைபிள்ல சவுல் என்ற மனுஷன், இவ்வளவு துன்மாக்கமான கொடிய மனுஷன், ஆண்டர் அவனை விடுவித்து என்ன ஆக்கினாரு? பெரிய ஊழியக்காரனா மாற்றினாரா இல்லையா? அன்றுக்கு உகந்த பாத்திரவனாக, உபயோகரமான ஒரு பாத்திரவனாக, வல்லமையா சாட்சியா எடுத்து இன்னைக்கு அநேகர் மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நீ அமிதமாக உபயோகரமாக அனைவருக்கு முன்மாதிரியான எடுத்துக்காட்டுள்ள மனுஷனாக, நீ வல்லமையான சாட்சியாக இயேசு பிரியமாக வாழணும்னா இன்னைக்கு உடனே தனது பாவத்தை ஒருத்து கொண்டு அவரை நோக்கிப்பார். ஆண்டவரே என்ன மனையும் கேளு, செய்வாயா? உடனே அர்ப்பணி. ஆண்டவர் அமைந்த வசனங்களை ஆஸ்வதிப்பதாக. ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம்.
ஜபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமணுகிற பரிசுத்தம் உள்ள பரமராஜாதி ராஜாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கடவுளே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்கான ஸ்தோத்திரம், தர்மியான மற்றும் ஒரு புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலிலே நீ கொடுத்த வார்த்தைக்கான ஸ்தோத்திரம், எவ்வளவு மகத்துவமான வார்த்தை சுவாமி. ஆமா அன்றே, இந்த கழுதையை போல நாங்கள் கட்டப்பட்டவர்களாகி எவராலும் பயன்படுத்தப்பட முடியாதபடி காட்டுமிராண்டித்தனமான ஒரு மிருகமான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் சுவாமி. ஒரு பாவுக்கையினால கட்டப்பட்டவர்களாகி வாழ்றோம். இந்த பாவுக்கயிறு கட்டப்பட்ட வாழ்க்கை, பாவத்தினால அடிமைப்பட்ட வாழ்க்கை, விடுவிக்க எவராலும் விடுவிக்க முடியாதபடி வாழ்க்கை, இப்படிப்பட்ட விடுதலை இயேசு வருவதாக சொல்லி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பூமியிலே எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படும் சொல்லிறே சுவாமி. இப்பொழுதும் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தாரு சுவாமி. எனக்காக என்னுடைய பாவ தண்டனையை சுமக்கும்படியாக, என் மேல் இருக்கிற கோபம் அகற்றப்பட, என் மேல் இருக்கிற சாபம் அகற்றப்பட்டு அவர் சுமந்தார் சுவாமி. இயேசு தவிர வேறு வழியே இல்லை சுவாமி இந்த உலகத்துல. அன்றே ரட்சிக்க மாட்டாத நாங்கள் எதையும் நாங்கள் பின்பற்றி போய் என்ன பிரயோஜனம் சுவாமி? நல்ல ரட்சிக்கும்படியான கடவுளாக இயேசுவை நோக்கி பார்க்க உதவி செய்யும். என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும். இதனால எங்களை நாங்களே தாழ்த்தி வருகிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை விட்டுடாதோம், தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.